إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسألونك عن الساعة أيان مرساها فيما أنت من ذكراها إلى ربك منتهاها إنما أنت منذر من يخشاها كأنهم يوم يرونها لم يلبثوا إلا عشية أو ضحاها. عن أبي هريرة رضي الله عنه قال نبينا مصطفى حبيب صلى الله عليه وسلم بادروا بالأعمال ستة طلوع الشمس من مغربها أو الدابة أو الدخان أو الدجال أو خاصة أحدكم أو أمر العامة رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم. இவ்வுலகை படைத்து பரிபாலிக்க கூடிய வல்ல நாயன் அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகமே இருளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருந்து தூதராக காசபுன் நபியினாக இவ்வுலகத்துக்கு ஜொலித்து வந்த நம் உயிரிலும் மேலான ஹபீப் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சுன்னாக்களை அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் கியாமத் பரிவந்தம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. இறைவனை கட்டளை மதித்திரை இல்லத்தில் சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனும் அவனுடைய தூதர் ஹபீப் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கிறார்களோ ஏவிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும் எவற்றையெல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்களோ ஹராமாக்கி இருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் வாழ்வில் முற்றுமுழுதாக தமிந்து கொள்ளுமாறும் முதலில் அடியனாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நிச்சயத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் குறிப்பாக முஸ்லிம்கள் ஒவ்வொரு நாளும் சிக்கல்களுக்கும் துன்பங்களுக்கும் மத்தியில் வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஸ்லிம்கள் எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, அது ஆசியா கண்டத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, அது ஆப்பிரிக்கா கண்டத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, அது ஐரோப்பா கண்டத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் முஸ்லிம்கள் பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சராசரியாக ஒரு மனிதனை இஸ்லாமியரை எடுத்துக்கொண்டா ஒவ்வொரு நாளும் அவருக்கு பலவிதமான கஷ்டங்கள் முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனை எடுத்தால் அந்த மனிதனுக்கு குடும்பத்தால பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, சமூகத்தால பிரச்சனை, அதே போன்று நாட்டு மக்களால பிரச்சனை, மகல்லா ரீதியாக பிரச்சனை, இப்படி ஒவ்வொரு மனிதனை எடுத்தாலும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு மத்தியில் சிக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதையெல்லாம் போக இன்று நமது நாட்டை கூட எடுத்தா சிறுபான்மையாக வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய எமக்கு பெரும்பான்மையாக வாழக்கூடிய அந்நிய சமூகத்தால் பிரச்சனை. நாம் நினைக்கலாம் நாம் சிறுபான்மையாக இருப்பதன் காரணமாக பெரும்பான்மை சமூகம் நம்மை அடிமைப்படுத்த பார்க்கிறார்கள் என்று. இல்லை சகோதரர்களே, நாம் பார்க்கலாம் எங்கெல்லாம் பெரும்பான்மை முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களான அந்த அந்நிய சமூகத்தாலும் முஸ்லிம்களுக்கு இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வரக்கூடியதற்கு அந்த ஆரம்பம் என்ன என்பதை ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொல்லிவிட்டார்கள். கயாமத்துடைய நாள் நெருங்க நெருங்க முஸ்லிம்களுக்கு மத்தியில பிரச்சனைகளும் சிக்கல்களும் துன்பங்களும் கொலைகளும் பசாதுகளும் அதிகரிக்கும் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில வாழக்கூடிய நாமாக இருக்கலாம், நமது கண்ணுக்கு தெரியாத அந்த ஜிங்களாக இருக்கலாம், இந்த மலையாக இருக்கலாம், வானமாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், நட்சத்திரமாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், சூரியனாக இருக்கலாம், இது எல்லாம் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு அழியத்தான் போகிறது. குர்ஆன்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சூரத்துல் ஜுமர் 39வது வசனத்தில் சொல்லிக் கொண்டு இருக்கிறான், وَنُفِخَ فِي الصُّورِ فَصَعِقَ مَن فِي السَّمَاوَاتِ وَمَن فِي الْأَرْضِ إِلَّا مَن شَاءَ اللَّهُ. முதலாவது சூர் ஊதப்பட்டால் பூமியில் உள்ளவைகளும் வானத்தில் உள்ளவைகளும் மூர்ச்சியாகிடும், அழிந்துவிடும் என்பதாக ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வானத்துடைய ஹாலாத், முதலாவது சூர் ஊதப்பட்டா என்ன ஆகும் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில், வானம் பிளக்கப்பட்டு அது உருக்கப்பட்ட எண்ணெய் போன்று ரோஜா நிறத்துடைய சிவப்பு நிறமாக அந்த வானம் மாறிவிடும். வானம் பிளக்கப்பட்டு அதற்கு எந்த விதமான சக்தியும் அற்றதாக வானம் மாறிவிடும். வானம் இப்படி மாறிவிட்டது என்று சொன்னா இந்த உலகத்துக்கு ஒளி தரக்கூடிய அந்த சூரியனையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான், இத ஷம்சு குவிரத், அந்த சூரியன் சுருட்டப்பட்டு விடும். வஹஸஃபல் கமர், சந்திரனும் சுருட்டப்பட்டு விடும். இந்த வானத்தை அலங்கரிப்பதற்காக அல்லாஹ் நட்சத்திரங்களை அலங்கரிப்பாக ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த நட்சத்திரமும் முதலாவது சூர் ஊதப்பட்டா, வைத நுஜூமும் கதரத், அனைத்து நட்சத்திரங்களும் ஊர்ந்துவிடும் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த பூமியை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் முதலாவது சூர் ஊதப்பட்டா, இத துக்கத்தில் அர்பு தக்கன் தக்கா, இந்த பூமி தூள் தூளாக ஆக்கப்பட்டு விடும். அப்படியானால் இந்த பூமி ஆடாமல் அசையாமல் இருப்பதற்காக அல்லாஹ் மலைகளை முளைகளாக ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த மலைகளை பற்றி சில மக்கள் நபியிடம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மலை என்னவாகும்? நபியர்கள் மௌனமாக இருந்தார்கள். குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான், நபியே, உங்களிடம் அந்த மனிதர்கள் மலைகளை பற்றி கேட்கிறார்கள், சொல்லுங்கள் நபியே, ஃபகுல் யன்ஸிஃபுஹா ரப்பி நஸ்பா, அந்த மலைகள் தூள் தூளாக பஞ்சி பஞ்சாக ஆக்கப்பட்டுவிடும் நபியே, அதை நீங்க மனிதர்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக குர்ஆன் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வானம், இந்த பூமி, இந்த நட்சத்திரம், சூரியன், கடல், ஆறு, மலைகள், மரங்கள், இந்த உலகமே அழிவதற்கு முன்னால் உலகத்தில் சில அடையாளங்கள் உருவாகும், உலகத்தில் சில அலாமாத்துகள் உருவாகும். அதுதான் கயாமத்துடைய அடையாளம் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கயாமத்துடைய சில பெரும் அடையாளங்களையும் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் கயாமத்துடைய சில சிறிய அடையாளங்களையும் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், நபி அவர்கள் சுமார் 130 கியாமத்துடைய சிறிய அடையாளங்களை நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்ன சில அடையாளங்கள் நடந்து முடிந்து விட்டது, இன்னும் சில அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது, இன்னும் சில அடையாளங்கள் நம்மை முன்னோக்கி நடப்பதற்காக வந்து கொண்டு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மின் அஷ்ராதி ஸாஆ, கியாமத்துடைய அடையாளத்தில் நின்று மோசடி செய்யப்படும் என்றால் எதிர்பாருங்கள் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்நிய சமூகத்தை விடுவோம், ஆனால் இன்று நமது முஸ்லிம் சமூகத்தை நம்ப முடியாத ஒரு காலகட்டம். ஒரு மனிதன் நம்பிக்கை ஒரு பொருளை கொடுத்தால் அதற்கு அவர் மோசடி செய்கிறார். ஒரு மனிதனை நம்பி ஒரு விடயத்தை ஒப்படைத்தால் அதற்கு அவர் மோசடி செய்கிறார். நபியிடம் சில சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அமானிதத்துக்கு மோசடி செய்வதென்றா என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு கூட்டத்துக்கு, ஒரு சமூகத்துக்கு, ஒரு நிர்வாகத்துக்கு தலைமைத்துவதற்கு தகுதி இல்லாதவர் அவருடைய அந்தஸ்தை கொண்டு, அவருடைய கௌரவத்தை கொண்டு, அவருடைய படபலத்தை கொண்டு, அவருடைய சக்தியை கொண்டு அந்த கூட்டத்துக்கு, அந்த நிர்வாகத்துக்கு தலைவராக மாறுவார். அவர் தலைவருக்கு எந்த தகுதியும் அல்ல, ஆனாலும் அவர்களுடைய பவரை பாவிச்சு அவர் தலைவராக மாறுவாரு. இப்படி ஒரு காலம் வரும் என்றா கயாமத்தினாலே எதிர்பாருங்கள் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், மின் அஷ்ராதி ஸாஆ ஐ யுர்ஃபல் இல்ம், கயாமத்துடைய அடையாளத்தில் நின்று கொண்டு தான் அல்லாஹுடைய இந்த ஷரீஆவுடைய இல்ம் உயர்த்தப்பட்டுடும். கண்ணியமான உலமாக்கள் இதற்கு விரிவுரை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய இந்த மார்க்க அறிவு உயர்த்தப்படும் என்றா இஹ்லாஸாக முக்லிசீனான உலமாக்கள் வஃபாத்தாகிக் கொண்டே போவார்கள். அல்லாஹுடைய தீன சொல்வதற்கு உலமாக்கள் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த ஹதீஸ்களை சொல்வதற்கு முக்லிசான உலமாக்கள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள். அவர்கள் வஃபாத்தாகி கொண்டு போவார்கள். அப்படி அவர்கள் வஃபாத்தாகினால் இந்த உலகத்தில் எது மீதமாகும்? வயஸ் புதல் ஜஹில், மடமை மாத்திரம் தான் இந்த உலகத்தில் தரிப்படும். நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், சயகூன ஃபீ ஆகிரி உம்மதி உனாஸ், பின்னால ஒரு சமுதாயம் உருவாகுவார்கள், பின்னால பெரிய ஒரு கூட்டம் வருவார்கள் எனது உம்மத்தில், யுஹத்திஸுனக்கும், மக்களுக்கு மத்தியில ஹதீஸ்களை சொல்வார்கள், மக்களுக்கு மத்தியில பல ஹதீஸ்களை சொல்வார்கள், ஆனால் மாலம் தஸ்மஉ அன்தும் வலா ஆபாஉக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த ஹதீஸ்களை நீங்களும் கேட்டிருக்க மாட்டீங்க, உங்களுடைய மூதாதையர்கள் உங்களுடைய வாப்பமாரும் அந்த ஹதீஸை கேட்டிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மொடலான ஹதீஸ்களை சொல்வார்கள். எதற்காக? தனது கொள்கையை அவர்கள் உறுதிப்படுத்துவதற்காக, சமூகத்தில் நான் ஒரு பெரிய ஒரு மனிதன் என்று காட்டிக்கொள்வதற்காக பொய்யான ஹதீஸ்களை மக்களுக்கு மத்தியில பரவ செய்து கொண்டே இருப்பார்கள். இதை நாம் இன்று கண்ணூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், உலகத்துல ஜினா அதிகரிக்கும். இந்து சுபஹானல்லாஹ், கண்ணை திறந்தாலும் ஜினா, எங்கு பார்த்தாலும் ஜினா. இன்றைக்கு சில மக்கள் மஹரம் என்றா என்னென்று தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரே குடும்பத்துல யார பார்க்கலும் யார பார்க்க முடியாது. இன்றைக்கு மச்சான் சுபஹானல்லாஹ் மைனிய பார்த்து கொண்டிருக்கிறாரு. இன்றைக்கு யார பார்க்கணுமோ இன்றைக்கு அவங்க பார்க்கல, யார பார்க்க கூடாதோ அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, மஹரம் என்றது மக்களுக்கு மத்தியில இல்லாமல் போயிடும், ஜினாக்கள் அதிகரிக்கும். அப்படி ஒரு காலம் உருவாகினா அது கியாமத்துடைய அடையாளம் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், வதஷ்ரபுல் கம், சாராயத்துக்கு அடிமையாகுவார்கள், சாராயம் குடிப்பது அதிகரிக்கும். எந்த அளவு என்று சொன்னா, சில மக்கள் சாராயத்துக்கு வேற பேர்களை சூட்டி என்ன செய்வார்கள், அதை குடிக்கக்கூடிய ஒரு காலம் உருவாகும். அப்படி உருவாகிவிட்டது என்று சொன்னா நபி அவர்கள் சொன்னார்கள், அதுவும் கயாமத்துடைய அடையாளம் என்பதாக சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹு நல்லே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடையாளத்தில் இன்னொன்று தான், ஒரு காலம் வரும், லா தகூமு ஸாஅ, கியாமத் நாள் வரவே மாட்டாது. எது வரைக்கும் என்றா, ஹத்தா யதபாஹன் நாஸு ஃபில் மசாஜித், அல்லாஹ் அப்படி பேசக்கூடிய மஸ்ஜிதுகளை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நபி அவங்க சொன்னாங்க, ஒரு காலம் வரும், என்ன செய்வார்கள் என்று சொன்னா, அமலை கொண்டு அல்ல பள்ளியை கொண்டு பெருமடிப்பாங்க. எங்கட பள்ளி எப்படிப்பட்ட பள்ளி தெரியுமா? எங்கட பள்ளியில போட்டிருக்கிற ஃபேன் தெரியுமா? எங்கட பள்ளியில போட்டிருக்கிற காப்பட் தெரியுமா? இது இந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்தது. எங்கட பள்ளிக்கு போட்டிருக்கக்கூடிய லைட் இந்த நாட்டுடைய பள்ளியுடைய லைட் என்றெல்லாம் பெருமை அடுக்கக்கூடிய பள்ளியை வைத்து வேறொரு பள்ளி மக்களிடம் அவர்கள் பெருமையாக தரிக்கக்கூடிய ஒரு காலம் வரும். அப்படி வந்தா அது கயாமத்துடைய அடையாளம் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிமை ஒரு முஸ்லிம் பார்த்தால் சலாம் சொல்ல மாட்டார், அது அவருக்கு தெரிந்த மனிதராக இருந்தால் மாத்திரம் தான் அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சலாம் சொல்வார். முன்னால போவாரு, அவர் முஸ்லீம் என்று தெரியும், ஆனாலும் சலாம் சொல்ல மாட்டாரு. ஏன்? அவரை இவருக்கு தெரியா. தெரிஞ்சால் மாத்திரம் சலாம் சொல்லக்கூடிய ஒரு காலம் உருவாகும். அப்படி வந்தால் அது கயாமத்துடைய அடையாளம் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். இன்னும் நபி அவர்கள் சொன்ன அடையாளத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், மனிதனுடைய துன்பம், கஷ்டம், சிக்கல், இப்படியெல்லாம் மனிதனுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கும். அதை பொறுக்க முடியாமல், அதை தாங்க முடியாமல், அந்த சிக்கலுக்கு மத்தியில் தவித்து வாழக்கூடிய அந்த மனிதன் கடைசியாக எப்படி நினைப்பான் என்றா, லா தகூமு ஸாஅ ஹத்தா யமுர்ர ரஜுல் பிகப்ரி ரஜுல் யா லைதனி மகானா, ஒரு மக்பராவிடம் செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில், ஒரு கபரிஸ்தானம் பக்கமாக நடந்து செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த மனிதன் நினைப்பாரு, யா லைதனி மகானா, இங்கு மரணிக்கக்கூடிய இந்த மனிதனுடைய இடத்தில் நான் இருந்தா நல்லா இருக்குமே, நான் மௌத்தா போனா நல்லா இருக்குமே, நாட்டுல விலைவாசி எல்லாம் அதிகரிச்சுட்டு எனக்கு ஒழுங்கான தொழிலும் கிடையாது, என்னால் வியாபாரம் செய்ய முடியாது, எனக்கு வறுமை என்னை முன்னோக்கி வந்து கொண்டிருக்குது, குடும்பத்தால கஷ்டம், எனக்கு எந்த பக்கத்தாலும் தப்பிக்க முடியாது, அதனால் நான் மரணிச்சா நல்லா இருக்குமே என்று நினைக்கக்கூடிய ஒரு காலம் வந்தா அது கயாமத்துடைய அடையாளம் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதெல்லாம் நபி அவர்கள் சொன்ன கயாமத்துடைய சிறிய அடையாளங்கள். ஆனால்
கியாமத்துடைய பெரும் அடையாளங்கள் நம்மை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த சொன்ன அடையாளங்கள் எல்லாம் இன்று உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், எந்த அளவுக்கு மாறும் என்றா, அரபி அரேபிய தீபகற்பத்தில் அநேகமான அரேபியர்கள் இஸ்லாத்தை விட்டு முர்த்தத்தாகிவிடுவார்கள், இஸ்லாத்தை விட்டு போய்விடுவார்கள், வேறொரு மதத்தை அவர்கள் தழுவுவார்கள். எதற்காக தெரியுமா? பொண்ணுக்கும் பெண்ணுக்கும் மயங்கி அதற்கு அடிமையாகி இஸ்லாத்தை விட்டு விடுவார்கள் அந்த அரேபியர்கள் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். இன்னும் எந்த அளவுக்கு முஸ்லிம்கள் பணத்துக்காக சண்டை பிடிப்பார்கள் என்று சொன்னா, நபி அவர்கள் சொன்னார்கள், காபாவுக்கு முன்னால மூணு அரசர்களுடைய மகன்மார் சண்டை பிடிப்பார்கள். எதற்காக? காபாக்குள் போய் தொழுவதற்கா, குர்ஆன் ஓதுவதற்கா, ஜிக்ர் செய்வதற்கா? இல்லை, அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த காபாவுக்கு கீழால் இருக்கக்கூடிய அந்த தங்க புதையலை எடுப்பதற்காக மூணு அரசர்களுடைய மகன்மார்கள் காபாவுக்கு முன்னால் சண்டை பிடிப்பார்கள். இந்த காபாவுக்கு கீழால் இருக்கக்கூடிய புதையல் எனக்கு தான் சொந்தம். மற்றவர் சொல்லுவார், இல்லை இல்லை, ஏந்த வாப்பட ஆட்சிக்கு பின்னால் இது எனக்கு தான் சொந்தம். இவ்வாறு மூன்று பேரும் சண்டை பிடிப்பார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த சண்டையை முழு மக்களும் பார்த்துக் கொண்டு இருப்பார்கள், முழு அந்நிய சமூகமும் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். இந்த மூன்று பேரும் சண்டை பிடிப்பார்கள், ஆனால் அந்த புதையல் மூன்று பேருக்கும் கிடைக்காது. அந்த மூன்று பேரும் அதே இடத்தில் சண்டை பிடித்து செத்து மடிவார்கள் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை பார்த்துக் கொண்டு இருப்பார்கள் அந்நிய சமூகம். இவர்கள் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கே கண்ணியம் கொடுக்காம இருக்கிறார்கள் முஸ்லிம்கள் என்று அவர்கள் பார்ப்பார். நாம் ஏன் கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஹபஷால இருந்து பெரிய ஒரு கூட்டம் வருவார்கள். அந்த கூட்டத்துக்கு தலைவராக ஒரு கருப்பு மனிதன், மொட்டை அடித்தவனாக, கையில் ஆயுதத்தை சுமந்தவனாக, கோடாலியை வைத்தவனாக காபாவுக்கு முன்னால் வந்து, நாங்கள் கண்ணால பார்க்கக்கூடிய எந்த காபாவை பார்ப்பதற்காக லட்ச கணக்கு செலவழிச்சு போறோமோ அந்த காபாவை கோடாலியால சுக்குனூர் ஆக்குவான் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த காபாவுடைய கல்லை கலட்டி எறிவான் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த காபாவை தூளாக்கி விட்டு காபாவுக்கு கீழால் இருக்கக்கூடிய புதையலை அந்த ஹபஷி நாட்டை சேர்ந்த அந்த மனிதன் எடுத்து போய்விடுவான். இப்பொழுது அந்த இடத்தில் காபா இருக்காது, காபா சுக்குனூராக்கப்பட்டிருக்கும், காபாவை கவனிக்க யாருமே இருக்க மாட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களுக்கு ஒழுங்கான தலைமைத்துவம் யாருமே இருக்காது. முஸ்லிம்களுக்கு அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, முஸ்லிம்களை வழிநடத்தக்கூடிய ஒரு அமீர் இருக்க மாட்டாரே. இந்த சந்தர்ப்பத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஸ்ரத் மஹ்தி அலைஹி ஸலாம் அவர்களை அனுப்பி வைப்பான். ஹஜரத் மஹ்தி அலைஹி ஸலாம் அவர்கள் பிறந்திருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கே தெரியா நான் தான் மஹ்தி என்பதாக. ஹஜரத் மஹ்தி அலைஹி ஸலாம் அவர்கள் எந்த ஆட்சிக்கும் தகுதி அற்றவர்களாக, ஆட்சி செய்ய முடியாதவர்களாக, நுணுக்கம் அல்லாதவர்களாக இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் உலகத்தில் மஹ்தி என்று பிரகடம் செய்வதற்கு முன்னால அனைத்து நுணுக்கங்களையும், ஆட்சி செய்வதற்குரிய அனைத்து பலத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விடுவான். எந்த அளவு என்று சொன்னா, அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்து கொண்டு இருப்பார்கள், ஆனால் யாருக்கும் தெரியா இவர் தான் மஹ்தி என்று, மஹ்திக்கே தெரியாது நான் தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்று. இப்படி இவர்கள் வந்து கொண்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹஜருல் மகாம் இப்ராஹிம் மத்தியில் அவர் போய்க் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு சப்தம் வெளியாகும். இவர்தான் இந்த பூமியுடைய ஹலீஃபா, ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னதோடு எல்லா மக்களும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஓடி வந்து ஹஜ்ரத் மஹ்தியிடம் சொல்வார்கள், மஹ்தி நீங்கள் தான் எங்களுடைய தலைவர், நீங்கள் இந்த தலைமைத்துவ பதத்தை ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்வார்கள். ஆனாலும் பதவிக்கு ஆசை உள்ளவர் அல்ல மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். இன்று எத்தனையோ மக்கள் நமக்கு பதவி கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், ஆனால் ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் பதவிக்கே ஆசை அல்லாதவர்கள் என்பதற்கு ஆதாரம் அந்த இடத்திலே சொல்வார்கள், எனக்கு முடியாது, நான் இந்த பொறுப்பை எடுக்க மாட்டேன். ஆனாலும் மக்கள் கெஞ்சுவார்கள், கதறுவார்கள். அதனால் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுடைய அந்த 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 கதறலை பார்த்து, அந்த கெஞ்சக்கூடிய முறையை பார்த்து சொல்வார்கள், சரி நான் இந்த தலைமைத்துவ பதவியை ஏற்றுக்கொள்றேன் என்று சொன்னதோடு எல்லா மக்களும் ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பய செய்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதற்கு பின்னால் ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், மக்கால இப்பொழுது எங்களுக்கு இருக்க முடியாது, அதனால் நாம் என்ன செய்வோம், எல்லாரும் ஷாம் தேசத்தை நோக்கி போவோம் என்று அந்த எல்லா முஸ்லிம் மக்களையும் அழைத்துக் கொண்டு மக்காவை விட்டு ஷாம் தேசத்தை முன்னோக்கி போவார்கள். ஷாம் என்று சொல்லக்கூடியது இன்று சிரியா, லெபனான், பலஸ்தீன் இந்த நாடுகள் சேர்ந்த ஊரு தான் மொத்தமாக சொல்லப்படும் ஷாம் என்று. இந்த தேசத்துக்கு ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனைத்து முஸ்லிம் மக்களையும்
முன்ன கூட்டிக் கொண்டு போவார்கள். அங்கு இருக்கக்கூடிய ஜெருசலம் என்ற ஊரு தலைநகராக ஆக்கப்படும். அதற்கு பின்னால் ஹதரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அங்கு வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த காபாவை பார்க்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, ஒரு கட்டம் வரும், அந்த காபா மஸ்ஜிதுல் அந்த அந்த அல்லாஹுடைய காபா இருந்த இடத்த அந்த மக்கால நாய்களும் பன்றிகளும் வந்து மேயக்கூடிய ஒரு கட்டம் உருவாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்பொழுது இவர்கள் ஷாமில் இருப்பார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த சந்தர்ப்பத்தில் பெரிய ஒரு யுத்தம் உருவாகும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த யுத்தம் எங்கு நடக்கும் என்பதும் எனக்கு தெரியும் என்று நபியர்கள் சொல்லிட்டு சொன்னார்கள். சிரியால தாபிக் என்ற ஊர்ல, ஹலப் என்ற ஊர்ல, தாபிக் என்ற இடத்துல இந்த யுத்தம் நடக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த யுத்தம் சுமார் 4 நாளைக்கு நடக்கும். ஆனா இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடிய முஸ்லிம்கள் 3 பிரிவினர்களாக இருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், எல்லாரும் நல்லார்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், அதில் இருக்கக்கூடிய முதலாவது கூட்டம் மிகவும் கெட்டவர்கள், மோசமானவர்கள். ஏனென்று சொன்னா யுத்தத்தில இருந்து பயந்து பிரமுது காட்டி ஓடுவார்கள். அவர்களிடம் ஈமான் இருக்காது. அவர்கள் முனாஃபிக்கீங்களாக, நிஃபாக்குள்ளவர்களாக இருப்பார்கள். 2வது கூட்டம் சுஹதாக்கள், அதே யுத்தத்தில் ஷஹீதாகுவார்கள். 3வது கூட்டம் சுபஹானல்லாஹ், நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் தான், அவர்களுடைய கையில் தான் அல்லாஹ் 4வது நாள் அந்த யுத்தத்துடைய வெற்றியை அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லார்களே, அதற்கு பின்னால் ஹதரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் 70,000 முஸ்லிம்களை தயார் செய்து அங்கு இருந்து இஸ்தாம்புல் நகரை முன்னோக்கி போவார்கள். குஸ்தந்தீனியாவுக்கு போவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் நடக்கும் என்பதை சஹாபாக்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், ஹல் தாரிஃபுல் கரியா, ஒரு ஊர் உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், தெரியா யார் சூழல்லா, அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் என்றா, ஒரு பகுதி தரையிலையும் இன்னொரு பகுதி கடலையும் இருக்குது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொல்லக்கூடிய பிரதேசத்தை இன்று உலக வரைபடத்தில் நாம் எடுத்து பார்த்தால் மத்திய ஆசியாவில் ஒரு பகுதியும் ஐரோப்பா கண்டத்திலே ஒரு பகுதி இருக்கக்கூடிய ஊரு தான் இஸ்தாம்புல் நகராக இருக்குது. இந்த நகருக்கு ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் 70,000 முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டு போவார்கள். ஆனா எல்லாருடைய கையிலும் ஆயுதம் இருக்கும், வாளை சுமந்தவர்களாக அந்த 70,000 முஸ்லிம்களும் போவார்கள். ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த நேரத்தில் யாரும் வாளால் யுத்தம் செய்ய மாட்டார்கள். குஸ்தந்தீனியாவுக்கு நுழைவார்கள். தரைப்படை, கடல் படை, எல்லா படைகளும் ஆயுதத்தை சுமந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த முஸ்லிம்கள், அந்த ஈமான்தாரிகள், ஈமானுக்காக உழைப்பு செய்தவர்கள் அந்த இடத்தில் ஆயுதத்தை யூஸ் பண்ண மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்றுவார்கள். தரைப்படை சுக்குநூறாகி போய்விடும். 2வது தடவை சொல்வார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்றுவார்கள். கடல் படை சுக்குநூறாகி போய்விடும். லா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று சொல்வார்கள். அனைத்து படைகளும் சுக்குநூறாகிவிடும். அதற்கு பின்னால் எல்லா முஸ்லிம்களும் தனது தோளில் இருக்கக்கூடிய அந்த வாளை எடுத்து ஜெய்தூன் மரத்தில் கொளுவி வைத்து என்ன செய்வார்கள் தெரியுமா, கனிமத் பொருட்களை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் ஒரு மோசமான கருத்து வெளியாகும், ஒரு பொய்யான கருத்து வெளியாகும். இதோ பலஸ்தீனில் தஜ்ஜால் வந்து விட்டான், உங்களது பெண்களை அவன் கொலை செய்து விட்டான், உங்களுடைய பொருளாதாரத்தை அபகரித்து விட்டான் என்று சொன்னதோட ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், அவசரப்பட மாட்டார்கள். நிதானமாக இருந்து என்ன செய்வார்கள், 10 குதிரை வீரர்களை வர சொல்லி என்ன செய்வார்கள், பலஸ்தீனுக்கு குதிரையிலே இருந்து ஷாமில் குஸ்தந்தீனியாவில் இருந்து குதிரையில் அந்த 10 வீரர்களையும் ஹதரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீனுக்கு அனுப்புவார்கள். இந்த ஹதீஸை வைத்து உலமாக்கள் எழுதுகிறார்கள், அந்த நேரத்தில் ஜெட்டோ, விமானமோ, எந்த வாகனமோ யூஸ் ஆகாது. அந்த நேரத்தில் யூஸ் ஆகக்கூடியது குதிரைகள் மாத்திரம்தான். எந்த நுணுக்கமான எந்த தொழில்நுட்பமாக இருக்கலாம், எல்லாமே செயல் இழந்து போய்விடும். எந்த கண்ணாக இருக்கலாம், எந்த கிபராக இருக்கலாம், எதுவுமே அந்த நேரத்தில் யூஸ் அந்த இடத்தில் அது அனைத்தும் செயல் இழந்து போய்விடும் என்பதாக உலமாக்கள் அழகாக எழுதியிருக்கிறார்கள். ஆனா அந்த 10 வீரர்கள் நபி அவர்கள் சொன்னார்கள், பலஸ்தீனுக்கு போய் பார்ப்பார்கள், அந்த முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். திருப்பி வந்து மஹ்தி அலி இஸ்லாமிடம் சொல்லுவார்கள், அங்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இது ஒரு பொய்யான கருத்து, நமக்கு மத்தியில் ஒரு விளசனை உண்டாக்குவதற்காக, நமக்கு மத்தியில் ஒரு பிரச்சனையை உண்டாக்குவதற்காக யாரோ இது பொய்யான கருத்தை வெளியாக்கியிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு ஹதரத் மஹ்தி அலி இஸ்லாம் அவர்களும் அந்த எல்லா முஸ்லீம்களும் மீண்டும் குஸ்தந்தீனியாவில் இருந்து பலஸ்தீனை முன்னோக்கி போவார்கள். அங்கு சுமார் அவர்கள் மாஷா அல்லாஹ் 7 வருடம் நிம்மதியாக
சுகமாக சந்தோஷமாக மக்கள் எல்லாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, முழு முஸ்லீம்களுடைய ஈமான பறிக்கக்கூடிய முஃமின்களும் முருத்தத்தாக கூடிய அந்த தஜ்ஜால் வெளியாகுவான். நபி அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இன்னஹு லம் யகும் பஅத நூஹின் இல்லா கத் அன்தர கௌமஹு வ இன்னி அன்திருக்குமு சொன்னார்கள் நபி அவர்கள். ஹஜ்ரத் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் வந்த எல்லா நபிமாரும் இந்த தஜ்ஜாலை பத்தி சொல்லியிருக்கிறார்கள், எச்சரித்திருக்கிறார்கள், நானும் உங்களுக்கு தஜ்ஜாலை பத்தி எச்சரிக்கிறேன் என்று நபி அவர்கள் பல தடவை சஹாபாக்களுக்கு இந்த தஜ்ஜாலை பத்தியும் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை பத்தி சொல்லியிருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னத் தஜ்ஜால் யக்ருஜு மினல் மஷ்ரிக் யுகாலு லஹா குராசான், இந்த தஜ்ஜால் மஷ்ரிக்கிலிருந்து வெளியாகுவான், அவன் வெளியாக கூடிய இடம் குராசான் என்ற கூடிய இடத்தில் இருந்து அந்த ஜிஜ்ஜால் வெளியாகுவான் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ தஆலா லைஸ பிஅவர், உங்கட ரப்பு அல்லாஹ் குருடன் கிடையாது, உங்கட ரப்பு அல்லாஹ் குருடன் கிடையாது, ஆனா மசீஹு தஜ்ஜால் வலது கண் பார்க்க முடியாதவனாக குருடனாக இருப்பான். அந்த வலது கண் எப்படி இருக்கும் தெரியுமா, திராட்சை பழம் தொங்கிக் கொண்டிருப்பது போன்று அவனுடைய வலது கண் தொங்கிக் கொண்டிருக்கும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அவன் ஒரு வாலிபனாக இருப்பான், அவனுடைய தலைமுடிகள் மரக்கிளைகளை போன்று இருக்கும், அவனுடைய ரெண்டு காலுக்கு மத்தியிலும் ரொம்ப இடைவெளி இருக்கும் என்பதாக நபி அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாவம் தஜ்ஜால கண்ட இஸ்லாத்தை விட்டு அவனை ரப்பாக ஏற்றுக்கொள்வார்கள். ஏன், ஈமானுடைய பலஹீனம். நபி அவர்கள் சொன்னார்கள், தஜ்ஜால் வருவான், சில அற்புதங்களை காட்டுவான், வானத்தை பார்த்து சொல்வான், வானமே உன்னுடைய அருட்கொலைகளை நீ இறக்கு, பூமியே உனது விளைச்சல்களை நீ வெளியாக்க என்று சொன்னதோட வானத்திலிருந்து மழை பெய்யும், பூமியில் இருந்து பழங்கள் எல்லாம் சுபஹானல்லாஹ் பரக்கத்தாக முளைத்து வளர்ந்து கொண்டு இருக்கும். இதை பார்த்த மக்கள் இவர் ஒரு உண்மையான ரப் என்று இஸ்லாத்தை விட்டு அவனை ரப்பாக ஏற்றுக்கொள்வார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அவனை யாரெல்லாம் ரப்பாக ஏற்றுக்கொண்டார்களோ அவனிடம் ஒரு சுவர்க்கம் இருக்கிறது, அந்த சுவனத்தில் அந்த மக்களை போட்டு விடுவார்கள். யாரெல்லாம் ஏற்கவில்லையோ அவர்களை தூக்கி அவனிடத்தில் இருக்கக்கூடிய வலது புறத்தில் இருக்கக்கூடிய நரகத்தில் போட்டு விடுவார். நபி அவர்கள் சொன்னார்கள், மக்களே அது உண்மையான சுவர்க்கம் கிடையாது, யாரை சுவர்க்கத்தில் போடுகிறானோ அது உண்மையான நரகம், யாரை நரகத்தில் தூக்கி போடுகிறானோ அவர்கள் தான் உண்மையான சுவர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சில மக்கள் தாகத்தில் துடிப்பார்கள், அவனை ரப்பாக ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அவனிடம் கூலான குளிரான நீர் இருக்கும், அதை கொடுப்பான் குடிப்பதற்கு. யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளலையோ அவர்களுக்கு சூடான நீரை அந்த தஜ்ஜால் கொடுப்பான். நபி அவர்கள் சொன்னார்கள், அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உண்மையான குளிரான நீர் இருக்கிறே அதுதான் உண்மையான சூடான நீர், எந்த சூடான நீரை யார் ஏற்கலையோ அவர்களுக்கு கொடுத்தாரோ அதுதான் உண்மையான மதுரமான குளிர்ந்த நீர் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உன்னுடைய தாயும் தந்தையும் கபரில் இருந்து எழும்பி நீ தான் நான் தான் ரப் என்று சொன்னா நீ என்ன ஏற்றுக்கொள்வியா? அந்த நேரத்தில் அந்த மனிதன் பார்ப்பாரு, உலகத்துல நான் வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல எனக்கு பாவமான செயல்கள் செய்வதற்கு தாய் தந்தை தானே வழிகாட்டினார்கள், மோசமான படங்களை பார்ப்பதற்கு அவர்கள் தானே சீடிகளை வாங்கி வந்து தந்தார்கள், அப்படி இந்த இடத்திலும் சொன்னா இவரை நான் ரப்பாக ஏற்றுக்கொள்வேன் என்று தஜ்ஜாலிடம் சொல்வார்கள். தஜ்ஜால் என்ன செய்வான், ஒரு கபரை காட்டி சொல்லுவான், இந்த மனிதனுடைய தாயும் தந்தையும் இந்த கபரில் இருந்து எழுந்து நின்றுங்கள் என்று சொன்னதோட ஷைத்தான் அந்த மனிதனுடைய தாய் தந்தையுடைய ரூபத்தில் எழும்பி நிற்பார்கள். நின்று சொல்வார்கள், யா புனைய்யா யா புனைய்யா யா புனைய்யா அதிபி ஃபைன்னஹு ரப்புக், என்னுடைய அருமை மகனே இவர் தான் உங்களோட ரப்பு, இவரை நீங்க உங்களோட அல்லாவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தாய் தந்தை சொன்னதோட அவரை இஸ்லாத்தை விட்டு ஈமானை விட்டு இந்த தஜ்ஜாலை ரப்பாக ஏற்றுக்கொண்டு விடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னும் சில மக்கள் அந்த தஜ்ஜாலை ரப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் தஜ்ஜால் ஒரு மனிதனை அழைத்து ரெண்டு துண்டாக பிளந்து அந்த மனிதனுக்கு உயிர் கொடுப்பான். இந்த சந்தர்ப்பத்தில் தான் உண்மையான ஈமான்தாரிகள், நேரத்துக்கு துளந்தவர்கள், ரிக்ர் செய்தவர்கள், குர்ஆன் ஓதினவர்கள், நோன்பு நோற்றவர்கள், உலகத்தில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது பிரகாரம் வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர்கள் சொல்வார்கள், அல்லதி ரக்கரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் சொன்ன தஜ்ஜால் நீதான் ஒன்ற நெத்தியில காஃபே காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கிறது, நாங்க அதை வாசித்தோம், உன்னை நாங்க ரப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஹதரத் மஹதி அலை சலாத்தோட எல்லாரும் ஓடிக்கொண்டு போய் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவில தஞ்சம் புகுந்து விடுவார்கள். அல்லாஹ் ரசூல் சொன்னார்கள், தஜ்ஜால் இந்த உலகத்துல சுமார் 40 நாள் வாழ்வான், ஆனா முதலாவது நாள் ஒரு வருடத்தை போன்று இருக்கும், இரண்டாவது நாள் ஒரு மாதத்தை போன்று இருக்கும், மூணாவது நாள் ஒரு வாரத்தை போன்று இருக்கும் நபி அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, தஜ்ஜால் எல்லா நாடுக்கும் செல்வான், எல்லா மக்களையும் முர்த்ததாக்கிக் கொண்டே இருப்பான். ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா, நபி அவர்கள் சொன்னார்கள், மக்காவுக்கும் மதீனாவுக்கும் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு மாத்திரம் தஜ்ஜாலால் நுழைய முடியாது, அதற்குள்ளே நுழைவதற்கு தஜ்ஜால் முயற்சி செய்வான், ஆனா அங்கு மலக்குமார்கள் வாளை சுமந்து கொண்டு இருப்பார்கள், அந்த பயத்தினால் தஜ்ஜால் அந்த இடங்களுக்கு நுழைய முடியாமல் இருப்பான். ஆனா தஜ்ஜாலுக்கு ஒரு விருப்பம் இருக்கும், அந்த முஸ்லிம்களை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும், ஹதரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தையும் கொலை செய்து விட வேண்டும் என்பதற்காக அஸ்பஹான் நாட்டை சேர்ந்த 70,000 யூதர்களோட அஸ்பஹான் என்று சொன்னா இன்று ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், சுபஹான் அல்லாஹ், இன்று அஸ்பஹான்ல 50,000 யூதர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள், மீதமுள்ள இந்த 20,000 யூதர்கள் ஒன்று சேர்ந்தார்கள் சொன்னா கயாமத்துடைய அடையாளம் தான். இந்த அஸ்பஹான் நாட்டை சேர்ந்த யூதர்களை அழைத்துக் கொண்டு இந்த தஜ்ஜால் அனைத்து ஆயுதங்களை சுமந்து கொண்டு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு முன்னால் உட்கார்ந்திருப்பான். எப்பொழுது இவர்கள் வெளியே வருவார்கள், இவர்கள் அனைவரையும் கொலை செய்து விட வேண்டும் என்பதற்காக தஜ்ஜால் காத்து கொண்டிருப்பான். அனைத்து முஸ்லிம்களும் கோலியர்கள் அல்ல, அனைவரும் வீரர்கள் தான். மஹதி அலி இஸ்லாமிடம் பார்த்து சொல்வார்கள், நாங்கள் போய் யுத்தம் செய்வோம், தஜ்ஜால் எங்களை கொலை செய்தா பரவாயில்ல, நாங்கள் அல்லாஹ்வோட பாதையில தானே ஷஹீதாக போறோம். ஆனாலும் மஹதி அலி இஸ்லாம் அவர்கள் பொறுமை உள்ளவர்கள், நிதானம் உள்ளவர்கள், அவசரப்பட மாட்டார்கள். நாங்கள் இந்த கோலியர்களா என்று சில முஸ்லிம்கள் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அதே கேள்வி அன்றும் கேட்பார்கள். ஆனா மஹதி அலி இஸ்லாம் சொல்வார்கள், இல்லை, நாம் பொறுமையாக இருப்போம், நாளைக்கு நாம் ஒரு முடிவை எடுப்போம் என்று மறுதினம் சுபகூடிய நேரத்தில் அவர்கள் இகாமத் செல்லப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, திமிஷ்கில் இருக்கக்கூடிய ஜாமியுல் மஸ்ஜிதுல் உமவி என்ற மஸ்ஜிதில் வெள்ளை மனாராவில் இருந்து எந்த நபி அல்லாஹ் வானத்துக்கு உயர்த்தினானோ அந்த ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரெண்டு மலக்குமாருடைய தோல் புஜத்தில் கையை போட்டவர்களாக தலைமுடிகளில் இருந்து தண்ணீர் சொட்டி சொட்டி கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த பூமிக்கு இறங்குவார்கள். அவருடைய அழகு கலஸ் எப்படி இருக்கும் என்று சொன்னா, நபி அவர்கள் சொன்னார்கள், தலையை குளித்து மேலே போட்டார் என்று சொன்னா அந்த தண்ணீர் வடியக்கூடிய கொண்டையிலிருந்து வடியக்கூடிய அந்த முடியிலிருந்து வடியக்கூடிய தண்ணீர் துளிகள் முத்துக்கள் சிதறுவது போன்று இருக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாக்குள்ள நுழைவார்கள். அந்த நேரத்தில் இகாம செல்லப்பட்டிருக்கும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், நீங்க ஒரு நபி, நீங்க சுபஹ் தொழுவீங்க. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், இப்பொழுது நான் நபியாக வரல, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒரு மனிதனாக நான் வந்திருக்கிறேன், நீங்கள் தொழுவீங்கள். ஆனால் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், இல்லை இல்லை, நீங்கள் தான் சுபஹை தொழிக்க தகுதி. ஆனாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், இல்லை, இந்த நிலைமையில் இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களுடைய தலைவர் நீங்கள் தான் சுபஹை தொழிக்கணும் என்று சொன்னதோட ஹதரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை கட்டி சுபஹை தொழிப்பார்கள். சுபஹ் தொழுது முடிந்ததற்கு பின்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா என்று சலாம் கொடுத்ததோட ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், இஃப்தஹு ஹாதல் பாப், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கதவுகளை திறந்து விடுங்கள் என்று சொன்னதோட எல்லா கதவுகளும் திறக்கப்படும். தஜ்ஜால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டதோட நபி அவர்கள் சொன்னார்கள், ரப கமா யதூபுல் மில்ஹு ஃபில் மா, எப்படி உப்பை எடுத்து தண்ணீரில் போட்டா உப்பு கரைந்து விடுமோ இதே போன்று தஜ்ஜால் கரைய பார்ப்பான், ஆனா அல்லாஹ் கரைத்து விட மாட்டான். ஏன், இவனை கொலை செய்ய தகுதி ஹதரத் ஈசா அலி இஸ்லாம் தான். ஹதரத் ஈசா அலி இஸ்லாம் தனது கையில் வாளை எடுத்துக்கொண்டு இந்த தஜ்ஜாலை விரட்டி கொண்டு போவார்கள். எப்படி ஆடு மாடு சிங்கத்தை கண்டா விரண்டு ஓடுமோ இதே போன்று ஈசா அலி சலாத்த கண்டத்தோட யூதர்களும் தஜ்ஜாலுகளும் விரண்டு ஓடுவார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் தஜ்ஜால் இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த தஜ்ஜாலை ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாளை ஏந்தியவாறு விரட்டி கொண்டே போய் பாபுல் லுத் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வைத்து கொலை செய்வார்கள். அவருடைய களத்தை துண்டித்து விடுவார்கள். அதற்கு பின்னால் வாளில் ரத்தம் கொட்டி கொண்டிருக்கும், அதை கொண்டு வந்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் காட்டுவார்கள், இதோ உங்களை முருத்தத்தாக்குவதற்கு முயற்சி செய்த தஜ்ஜாலை நான் கொலை செய்து விட்டேன் என்று ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதோட முஸ்லிம்கள் எல்லாம் வாளை சுமந்து கொண்டு
அந்த யூதர்களை கொலை செய்ய போவார்கள். இந்த யூதர்கள் இன்று பலஸ்தீன், கஸ்ஸா, சிரியா, லெபனான், மியர்மா, இன்றைக்கு அப்கான் போன்ற நாடுகள் எல்லாம் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு முஸ்லிம்கள் அநியாயம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது யார் செய்கிறார்கள்? இது யூதர்களும் நசாராக்களும். இந்த யூத நசாராக்கள் செய்யக்கூடிய இந்த அக்கிரமங்களை இந்த வானம், இந்த பூமி, இந்த கல், மலை, மரங்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. பேசுவதற்கு துடிக்கிறது, ஆனாலும் பேச முடியாது, பொறுமையாக இருக்கிறது. ஆனா ஒரு கட்டத்துல இந்த வானம், பூமி, கல், மலை, முட்கள் எல்லாம் பேசும். அதுதான் இந்த கயாமத்துடைய நாளில் ஒன்று தான். இந்த யூதர்களை வெட்டுவதற்காக முஸ்லிம்கள் முன்னோக்கி போகக்கூடிய சந்தர்ப்பத்துல இந்த யூதர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் தெரியுமா? கல்லுக்கு பின்னாலும், மலைகளுக்கு பின்னாலும், மரங்களுக்கு பின்னாலும் மறைந்திருப்பார்கள். ஆனா இந்த சந்தர்ப்பத்துல இந்த கல்லும் மண்ணும், இந்த மலைகளும் மரங்களும் பேசும். யா முஸ்லிம் யா அபதல்லா, யா முஸ்லிம் யா அபதல்லா, ஹாதா யஹூதியுன் ஹல்ஃபி ஃபதஅல் ஃபக்துலு. ஏ முஸ்லிமே, ஏ அல்லாஹ்வுடைய அடியானே, இதோ எனக்கு பின்னால் ஒரு யூதன் நீ வந்து இவனை கொலை செய் என்று மரம் மனிதர்களை பார்த்து பேசும், மலைகள் மனிதர்களை பார்த்து பேசும். ஆனா நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லல் கர்கத், கர்கத் என்ற மரத்தை தவிர கர்கத் என்ற மரம் ஒரு நாளும் யகூதிகளை காட்டி கொடுக்காது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை நல்லடியார்களே, அதற்கு பின்னால் யூதர்கள் எல்லாம் கொலை செய்யப்படுவார்கள். மீதமுள்ள கிறிஸ்தவர்கள் என்ன செய்வார்கள்? ஹதரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்களிடம் வந்து சொல்வார்கள், நீங்கள் எங்களுடைய நபி அல்லவா? சொல்வார்கள், நான் இப்பொழுது உங்களுடைய நபி கிடையாது, நான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்தில ஒரு மனிதனாக வந்திருக்கிறேன் என்று சொன்னதோட மீதமுள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, ஆனால் மோசமானவர்களும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஹதரத் ஈசா அலை இஸ்லாம் சுமார் 40 வருடம் அல்லது 40 நாட்கள் என்னும் வந்திருக்கிறது இந்த உலகத்துல ஆட்சி செய்வார்கள். நீதமான ஆட்சி, எந்த அளவுக்கு நீதமான ஆட்சி என்று சொன்னா, அவர்கள் எல்லா சிலைகளையும் உடைப்பார்கள், எல்லா பன்றிகளையும் கொலை செய்வார்கள். மக்களுக்கு மத்தியில ஒரு நீதமான, ஒரு அழகான ஆட்சியை நிறுவார்கள். மக்கள் எல்லாம் சந்தோஷமாக, எல்லாரும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களை, உண்மைக்கும் இஸ்லாமியர்களுடைய நிலைமை எடுத்து பாருங்க. அல்லாஹ் ஒரு சந்தோஷத்தை தருகிறார். ஹதரத் மஹ்தி அலி இஸ்லாம் வந்ததோட சந்தோஷம், அதற்கு பின்னால் ஒரு சோதனை, தஜ்ஜாலுடைய சோதனை, அதற்கு பின்னால் ஒரு சந்தோஷம், ஹதரத் ஈசா அலி இஸ்லாம் வருகிறார்கள், அதற்கு பின்னாலும் அல்லாஹ் ஒரு சோதனையை ஏற்படுத்துவார். அதுதான் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய கடைசி சோதனையாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வோட ரசூல் சொன்னாங்க, ஈசா அலி இஸ்லாம் இப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்டத்துல தான் அல்லாஹ் பரம்பரையில் இருந்து வந்தவர்கள் தான் இந்த யஜூஜும் மஜூஜும். இவர்கள் ஆரம்பத்தில் மத்திய கிழக்கு ஆசியா பகுதியில் வசித்து வந்தார்கள். அதற்கு பின்னால் அல்மானியா, ஆதர்பைஜான் பிரதேசத்தில் அவர்கள் வசித்து வந்தார்கள். அதற்கு பின்னால் மஸ்கோல வசித்து வந்தார்கள். இப்படி அவர்கள் வாழ்ந்து வாழ்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு கிராமத்திலையும் அநியாயங்களையும், அநீதியையும், அக்கிரமங்களையும் மாத்திரம் செய்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக அல்மானியாவுக்கும் ஆதர்பைஜானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு, குன்றுக்கு கீழால் இருக்கக்கூடிய மக்களுக்கு அநியாயம் செய்தார்கள், அவர்களுக்கு துரோகம் செய்தார்கள், அவர்களுடைய சொத்துக்களை அபகரித்தார்கள், அவர்கள் செய்த விவசாய நிலங்களை அநியாயம் செய்தார்கள். ஆனால் அந்த காலத்தில் ஒரு நீதமான, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒரு அரசர் இருந்தாரே, அவரிடம் பேசி எல்லா மக்களும் முறையிட்டார்கள். அதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான், அவர்களிடம் பேசி மக்கள் சொன்னார்கள், இதோ யஜூஜ் மௌஜூஜ் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, எங்களுக்கு அநியாயம் செய்கிறாங்க, இவர்களுக்கு ஏதாவது ஒரு விடயத்தை உங்களால் செய்ய முடியுமா? உங்களுக்கு நாங்கள் கூலிகளை தருகிறோம் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் துல்கர்னீன் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, அந்த மக்களை பார்த்து, எனக்கு அல்லாஹ் எல்லா அருட்கொடைகளை தந்திருக்கிறான், ஆனாலும் நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, அவர்களை தடுப்பதற்காக ஒரு முயற்சியை நான் உங்களுக்கு செய்து தருகிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் பெரிய இரும்பு தடுப்பு சுவரொன்றை அந்த இடத்தில் கட்டிவிட்டார்கள்.
அன்புக்குரிய சகோதரர்களே, அதற்கு பின்னால் இந்த யஜூத் மௌஜூதால் இந்த உலகத்துக்குள்ள நுழையவே முடியாது. இந்த உலகத்துக்குள்ள தான் அவர்கள் இருக்கிறார்கள், ஆனாலும் மக்கள் வாழக்கூடிய பிரதேசத்துக்குள்ள அவர்கள் நுழைய முடியாதவாறு ஹஜ்ரத் துல்கர்னே ரஹ்மத்துல்லாஹ் பெரிய ஒரு தடுப்பு சுவரை கட்டிவிட்டார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் திடீரென்று வந்தார்கள். ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்க்க முடியாது, சிவப்பு நிறமாக கோபப்பட்டவர்களை போன்று இருந்துச்சு. மிம்பருக்கு மேலால் ஏறி சொன்னார்கள், அரபிகளுக்கு கேடு உண்டாகட்டும், அரபிகளுக்கு நாசம் உண்டாகட்டும், உடம்புதற்கு ரப்பு அல்லாவை தீவிர வேற யாரும் கிடையாது. யஜூத் மௌஜூதுடைய சிவத்துல இந்த அளவு ஒரு ஓட்டை விழுந்து விட்டது என்பதாக சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் காலையில யஜூத் மௌஜூத் பெரிய ஒரு பட்டாளம் வந்து அந்த செவரை உடைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள், அந்த செவரை தோண்டுகிறார்கள். ஆனா மாலை நேரம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த செவரு இன்னொரு தடம் அதை தோண்டினால் செவரு உடைந்துவிடும். அந்த சந்தர்ப்பத்தில் சொல்வார்கள், நாங்கள் நாளை காலையில் வந்து மீதமுள்ளதை உடைத்து உலகத்துக்கு போவோம் என்று சொல்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் அல்லாஹ் இரக்கமுள்ளவன், என்ன செய்திருவான், அந்த செவரை மீண்டும் பழைய மாதிரியே மாற்றி வைத்திருவான். மீண்டும் காலையில் வருவார்கள், மீண்டும் வந்து முயற்சி செய்வார்கள், இப்படி செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்திருக்கிறாங்க, கடைசியாக கியாமத்துடைய நாள் நெருங்கி விட்டது என்று சொன்னா அந்த யஜூத் மௌஜூத் சொல்வார்கள், செவத்தை தோண்டிவிட்டு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நாளைக்கு வந்து இந்த மீதமுள்ளத்தை உடைப்போம் என்று சொல்வார்கள். அந்த இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை பாவித்ததால நாளைக்கு அந்த செவர் அப்படியோ இருக்கும். மறுநாள் வந்து என்ன செய்வார்கள், செவத்தை உடைத்து உலகத்துக்குள்ள வருவார். வாழக்கூடிய பிரதேசங்களுக்கு வந்து விடுவார்கள். வந்து செய்யக்கூடிய அக்கிரமங்கள் இருக்கிறே அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, அந்த அந்த பிரதேசத்தை கடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தபரியா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறு இருக்கும், அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய முழு தண்ணீரையும் முன்னால் வரக்கூடிய அந்த யஜூத் மௌஜூத் குடித்து விடுவார்கள். பின்னால் வரக்கூடிய அந்த யஜூத் மௌஜூத் கேட்பார்கள், ஒரு காலத்தில் இந்த இடத்துல தண்ணீர் இருக்கிறத நாங்கள் பார்த்தோமே, தண்ணீர் எல்லாம் வத்திட்டா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு முழு தண்ணீரையும் குடித்து விடுவார்கள். இன்னும் அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, நீங்க யாரும் காணாமல் மரணிக்க மாட்டீங்க, ஒரு யஜூத் மௌஜூத் ஆயிரம் குழந்தைகளை கொன்று சாப்பிடுவதை நீங்கள் கண்ணாமல் காணாமல் மரணிக்க மாட்டீர்கள் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு அநியாயம் செய்வார்கள் என்று நபி அவர்கள் சொல்வார்கள். முஸ்லீம்கள் எல்லாம் எங்கெல்லாம் அவர்களுடைய கண்ணில் படுகிறார்களோ எல்லாரையும் கொலை செய்வார்கள். அவர்களுக்கு காணாமல் எத்தனையோ மக்கள் வீடுகளுக்கு பின்னாலும் மலைகளுக்கு பின்னாலும் மறைந்து வாழ்வார்கள். அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, கடைசியாக யஜூத் மௌஜூத் முழு உலகத்தையும் பார்ப்பார்கள், யாருமே இருக்க மாட்டாங்க. அதற்கு பின்னால் சொல்லுவாங்க, உலகத்தில் கொள்வதற்கு யாரும் இல்லை, இப்ப அல்லாஹ்வை மலக்குமார்களையும் கொள்வோம் என்று என்ன செய்வார்கள், ஈட்டியை எடுத்துக்கொண்டு வானத்துக்கு எறிவார்கள். அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அந்த ஈட்டியில் இரத்தத்தை பூசி அல்லாஹ் பூமிக்கு அனுப்புவான். இதை பார்த்ததோடு யஜூத் மௌஜூத் சொல்வார்கள், அல்லாஹ்வையும் கொன்று விட்டோம், மலக்குமார்களையும் கொன்று விட்டோம், இப்ப உலகத்திலும் யாரும் இல்லை, வானத்திலும் யாரும் இல்லை என்று சொல்லி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த முற்றையிலகப்பட்டிருக்கக்கூடிய ஈசா அலி சலாம் அவர்களுக்கும் அந்த மக்களும் எந்த அளவுக்கு வறுமையில பட்டினல பசையில துடிப்பார்கள் என்று சொன்னா, 100 திருகத்தை கொடுப்பதை விடவும் ஒரு எரும மாடுடைய தலை கிடைப்பது சிறந்தது என்பதாக நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பசியாக இருப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் முஸ்லிம்கள் அவர்களுடைய ஆயுதத்தை யூஸ் பண்ணுவார்கள். எந்த ஆயுதம், நபி அவர்கள் சொன்னார்களே, ஆயுதம் துஆ. இப்ப எல்லா முஃமின்களும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் துஆ கேட்பார்கள், யா அல்லாஹ் ரொம்ப பசியா இருக்குது, யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த இடத்துல நிம்மதி இல்லாம இருக்குது, யா அல்லாஹ் இந்த யஜூத் மௌஜூதுடைய அக்கிரமங்கள் தாங்க முடியாது என்று சொன்னதோடே அல்லாஹ் என்ன செய்வான் என்றா, எல்லா யஜூத் மௌஜூதுடைய களத்தில் இருந்தும் ஒரு புழு போல ஒன்றை வெளியாக்கிடுவான், எல்லாரும் ஒரே செகண்டில் செத்து மடிந்து விடுவார்கள். இப்பொழுது அந்த மலையில் இருக்கக்கூடிய ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த உண்மையான ஈமான்தாரிகளும் கீழே இறங்கி வருவார்கள். பூமியில் காலை வைக்கவே முடியாது, எல்லா இடங்களிலும் நஜீஸ் நிறைந்து இருக்கும், நாத்தம் அடிக்கும். இப்பொழுது அல்லாஹ்விடம் துஆ கேட்பார்கள், யா அல்லாஹ் எங்களுக்கு இதை இல்லாமலாக்கி தந்தர் என்று சொன்னதோடையே பெரிய ஒரு மிருகம் வெளியாகி எல்லா யஜூத் மௌஜூதையும் எடுத்துக்கொண்டு போய் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்கு வீசு சொன்னானோ அந்த இடத்துல அந்த மிருகம் வீசிடும். அதற்கு பின்னால் அல்லாஹ் ஒரு அழகான மலையை பொழிய வைப்பான், எந்த அளவுக்கு மாறும் என்றா பூமி கஸ்ஸலஃபா கண்ணாடியை போன்று மாறிவிடும். அந்த அளவுக்கு அழகான ஒரு பூமியாக மாறிவிடும். அதற்கு பின்னால் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு எந்த அளவு பரக்க செய்வார் என்று சொன்னா, அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, இந்த யஜூத் மௌஜூத் கொண்டு வந்த ஈட்டியை மட்டும் சுமார் 7 வருடத்துக்கு முஸ்லிம்கள் வரகாக யூஸ் பண்ணுவார்கள். அது மாத்திரம் கிடையாது, ஒரு மாதுளம் பழத்தை சாப்பிட்டு விட்டு அந்த மாதுள பழத்துக்கு கீழால் ஒரு கூட்டமே நிழல் பெறுவார்கள். மழை பெய்ந்தால் கொடையாக எடுத்துக்கொண்டு செல்வார்கள். ஒரு ஒட்டகத்தில் பாலை கரைந்தால் பெரிய ஒரு சமூகமே கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் பரக்க செய்து விடுவார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி முஸ்லிம்கள் சந்தோஷமாக அழகாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு மிருகத்தை அல்லாஹ் வெளியாக்குவான். அந்த தாபத்துல் அருள் என்று சொல்லக்கூடிய மிருகம் வந்து, யார் உண்மையான முஃமின் ஈமான்தாரிகள் யாரே, உண்மையான முஸ்லிம்கள் யாரே என்பதை அவர்களுடைய நெத்தியில முஃமின் என்று ஒரு சீலை குத்திவிட்டு போகும். யாரெல்லாம் காஃபிராக இருப்பார்களோ, அல்லாஹ் குமார் சொன்னார்கள், ஒரு மனிதன் இந்த பூமிக்கு மேலால் இருக்கின்ற வரைக்கும் இந்த உலகத்தை அல்லாஹ் அழிக்க மாட்டான். இப்பொழுது யாருமே இருக்க மாட்டார்கள், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு மனிதனும் இருக்க மாட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் சூரியனை மேற்கிலிருந்து ஒதுக்கி வைப்பான். இந்த நேரத்தில் எல்லாரும் தௌபா செய்வார்கள், யாருடைய தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் முதலாவது சூர் ஊதப்படும், அதற்கு பின்னால் எல்லாரும் மரணிப்பார்கள். இரண்டாவது சூர் ஊதப்படும், அதற்கு பின்னால் எல்லாரும் எழும்பி மஹ்ஷர் மைதானத்துக்கு வருவார்கள். அதற்கு பின்னால் சிராத், மீசான், ஹிசாப், கேள்வி கணக்கு, ஹவுலுல் கௌசர், அதற்கு பின்னால் சூரகமா நரகமா என்று முடிவு செய்யப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு வெறுமனே ஒரு கதை அல்ல. இது கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இது நபி அவர்கள் சொன்ன ஒரு கதை அல்ல, ஒரு புள்ளியை தூங்க வைப்பதற்காக சொல்லக்கூடிய ஒரு கதையும் அல்ல. நபி அவர்கள் சொன்னார்கள், இப்படி ஒரு நாள் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் நீங்க எல்லாம் ஈமான்தாரிகளாக மாறிவிடுங்கள். அந்த நிலைமை வந்துட்டா எங்களோட ஈமான் எங்களை விட்டு போய்விட்டது என்று சொன்னா நம்மளை காப்பாத்த யாருமே கிடையாது. ஆகிய அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ் நல்லார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள், கயாமத்தினால் இந்த அளவு நெருங்கிவிட்டது என்று சொன்னார்கள். அப்படியானால் இதே போல ஒரு வெள்ளிக்கிழமை தினம் என்று தான் கியாமத்தினால் வரும் என்பதில் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ் உள்ளவர்களே, எங்கட மௌத் எப்போ வரும் என்று தெரியா, கியாமத் எப்போ வரும் என்று தெரியா, ஆனால் நிச்சயமாக வர காத்திருக்கிறது. அதற்கு முன்னால் நாங்கள் புத்திசாலிகளாக அல்லாஹ் ரசூல் சொன்ன மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும். கடைசியாக ஒரு ஹதீஸை சொல்லி முடித்துக் கொள்றேன். நபி அவர்கள் சொன்னார்கள், புத்திசாலிகள் என்றால் யார் தெரியுமா, அல் கையசு மந்தான நஃப்ஸஹு வஅமில லிமா பஅதல் மௌத். மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நினைச்சு மௌத்துக்கு முன்னாலேயே நல்ல அமல் செய்யக்கூடியவர்கள். கியாமத்து வந்துவிடும், மௌத்து வந்துவிடும் என்று பயந்து பயந்து என்ன செய்வார்கள், இஹ்லாஸான முறையில் அமல்களை அதிகரிப்பார்கள். துனியாவுடைய மோகங்களை குறைத்துக் கொள்வார்கள், பாவங்களை குறைப்பார்கள், பாவங்களை செய்வதை விட்டும் இல்லாமலாகி விடுவார்கள், நன்மைகளை மாத்திரம் அதிகமாக செய்வார்கள். நபியர்கள் சொல்லிட்டு சொன்னார்கள், வல் ஆஜிஸ், கெட்டவன், மடையன், அல்லாஹ்க்கு மாறு செய்யக்கூடிய மனிதன் யாரு தெரியுமா, மன் அத்பா நஃப்ஸஹு ஹவாஹா வ தமன்னா அலல்லாஹ், அல்லாஹ் மன்னிப்பான் மன்னிப்பான் நினைச்சு கொண்டு ரமலான்ல தௌபா, அதற்கு பின்னால் பாவம். ஷவ்வால தௌபா, அதற்கு பின்னால் பாவம். அதற்கு பின்னால் துல்ஹஜ்ஜில தௌபா, அதற்கு பின்னால் பாவம். தௌபா செஞ்சு பாவம் பாவம் செஞ்சு கொண்டே வாழ்க்கையை கழிப்பான். அல்லாஹ் மன்னிப்பான் மன்னிப்பான் மேலன் வைத்துக் கொண்டு பாவம் செய்வார். இவன் தான் மடையன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இரக்கமுள்ளவன் அன்பானவன். அதனால் இந்த கியாமத்துடைய நாளை நான் ஏன் சொன்னேன்டா, எங்களுக்கு எப்பொழுது நிம்மதி வரும் என்றா எங்கட கண்ணை நாங்க எப்ப பூட்டுவோம் அப்பொழுது நம்புறோம் யா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு ஆதம் லௌ பலகத ஸுனூபு கனான ஸமா ஆதமுடைய மகன் வானமளவுக்கு பாவம் செய்தும் சும்மஸ்தப்பர்த்தனி எனக்கிட்ட தௌபா செஞ்சு வந்தா கஃபரத்துலக்கு அவனை மன்னிப்பேன் நீ சொல்லியிருக்கிறாயா அல்லா, எங்கள் எல்லாருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லா, எங்களுடைய பெற்றோருடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லா, கலிமாவோட வாழ்ந்து கலிமாவோட மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையா அல்லா நம் அனைவருக்கும் ரஹ்ம செஞ்சிரியா அல்லா, அந்த நசீபை நம் அனைவருக்கும் தந்திரியா அல்லா, இந்த மஹல்லா வாசிகளுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லா, எங்களுடைய கண்ணியமான உஸ்தாத்மாருடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லா, இந்த இடத்துல எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ யா அல்லா, இதே போன்ற நாளே கயாமத்துடைய நாளையில முத்தகீங்கள் சுஹதாக்கள் சாலிஹீங்களோட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையால் ஹவ்ருல் கௌசர் என்ற நீரை குடித்து ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கிறியா அல்லாஹ். வாஆக்ரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.